2. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கப் புறப்பட்டான், விதையும் விதைப்பவனும். விதை விதைக்கிற ஓமையின் மூலம் பரலோக இராஜ்யத்திற்குரியவைகளையும் தோட்டக்காரராகிய தேவன் தம் மக்களுக்காகச் செய்பவற்றையும் கிறிஸ்து விளக்குகிறார். வயலிலே விதைக்கிற ஒருவனைப் போல பரலோகத்தின் சத்திய விதையை விதைப்பதற்கு அவர் வந்தார். அவர் சொன்ன அந்த ஓமையே விதைதான். தம் கிருபையின் விலையேறப்பெற்ற சத்தியங்கள் அடங்கிய அந்த விதையை விதைத்தார். விதைப்பது ஒரு சாதாரண செயல் என்பதால் அந்த ஓமையின் மதிப்பு தெரிவதில்லை. நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது சத்திய விதை குறித்து நம்மை சிந்திக்க வைக்கவும், அது விதைக்கப்படுவதால் மனிதன் மீண்டும் தேவன்மேல் பற்றுக்கொள்ள திரும்பவும் கிறிஸ்து விரும்புகிறார். பரலோக அரசர்தாமே விதை விதைக்கிற ஓமையைச் சொன்னார். வயலில் விதைப்பு சம்பந்தப்பட்ட அதே நியதிகள் சத்திய விதைகளை விதைப்பதற்கும் பொருந்தும். இயேசுவை பார்க்கவும் அவர் பேசுவதை கேட்கவும் கலிலேயா கடலருகே மக்கள் கூடியிருந்தார்கள். ஓர் ஆவல் எதிர்பார்ப்பு காணப்பட்டது. பாய்களில் படுத்திருந்த பிணியாளிகள் அங்கிருந்தார்கள். தங்கள் கஷ்ட நிலையை அவரிடம் சொல்வதற்கான நேரத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். பாவ மனுக்குலத்தின் வேதனைகளை குணமாக்க தேவனிடம் கிறிஸ்து உரிமை பெற்றிருந்தார். வியாதிகளை கடிந்து கொண்டு போக்கி தம்மை சுற்றிலும் ஜீவனும் சுகமும் சமாதானமும் வியாபித்திருக்கச் செய்தார். மக்கள் கூட்டம் அதிகரித்து வந்தது. யாருமே கிறிஸ்துவை நெருங்க முடியாத அளவுக்கு கிறிஸ்துவை சுற்றிலும் மெருக்கியடித்து நின்றனர். மீன்பிடி படகுகளில் இருந்தவர்களிடம் கிறிஸ்து பேசவிட்டு அவரை கடலின் அக்கறைக்கு அழைத்துச் செல்ல காத்திருந்த சீடர்களிருந்த படகில் ஏறி கரையிலிருந்து சற்று தள்ளி படகை ஓட்டச் சொல்லி கரையில் நின்றிருந்த பத பெருந்திரளான மக்களை நோக்கி பேசினார். கடலுக்கு அருகில் அழகான கெனசரேத் சமவெளி படர்ந்திருந்தது. அதற்கப்பால் உயரமான குன்றுகள். மலைவெளிகளிலும் சமவெளி பகுதிகளிலும் விதைப்பவர்கள் விதைப்பதிலதிலும் அறுப்பவர்கள் விளைச்சலை அறுப்பதிலும் மும்முரமாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை நோக்கியவராக கிறிஸ்து பின்வருமாறு கூறினார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கப் புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்துப் போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண்ணாழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறினபோதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கிப் போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:3-8.
கிறிஸ்துவின் காலத்திலிருந்தவர்கள் அவருடைய ஊழிய பணி பற்றி புரிந்திருக்கவில்லை. பூமிக்கு அவர் வந்த விதம் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளின்படி இல்லை. யூதர்களுடைய வாழ்வாதாரத்தின் அஸ்திவாரம் கர்த்தராகிய இயேசுதாம். அவர்களுடைய மகிமை பொருந்திய ஆராதனைகளை நியமித்தவர் தேவன். சடங்காச்சாரங்கள் சுட்டிக்காட்டின நபர் குறித்த காலத்தில் வருவார் என்பதை மக்களுக்கு போதிக்க அவற்றை நியமித்திருந்தார். ஆனால் சடங்குகளையும் சடங்காச்சாரங்களையும் முக்கியப்படுத்தின யூதர்கள் அவை சுட்டிக்காட்டினவரைக் காணத் தவறினர். தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பின பாடங்களை பாரம்பரியங்களும் கோட்பாடுகளும் மனிதர்களின் சட்டதிட்டங்களும் அவர்களிடமிருந்து மறைத்துவிட்டன. மெய்மார்க்கத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க முடியாதபடி இந்த கோட்பாடுகளும் பாரம்பரியங்களும் தடுத்தன. நிஜமான அந்த நபரே கிறிஸ்துவாக வந்தபோது அடையாளமாகக் கொடுக்கப்பட்ட அனைத்தும் நிழல் சுட்டிக்காட்டிய நிஜமும் அவரில் நிறைவேறியதை உணரவில்லை. நிஜத்தை புறக்கணித்துவிட்டு அடையாளஞ்சாலங்களையும் பயனற்ற சடங்குகளையும் பிடித்துக் கொண்டனர். தேவகுமாரன் வந்திருந்தார். ஆனால் அவர்கள் அடையாளத்தை கேட்டு வந்தனர். மனந்திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னபோது ஒரு அற்புதத்தை நிகழ்த்துமாறு கோரிக்கை வைத்தனர். மத்தேயு 3:2. இரட்சகருக்கு பதிலாக அடையாளங்களை கேட்டதால் கிறிஸ்துவின் சுவிசேஷமானது அவர்களுக்கு தடைக்கல்லாயிருந்தது.
வெற்றிகரமாக படையெடுப்புகள் நடத்தி பூமியின் ராஜ்யங்களைக் கவிழ்த்து தம்முடைய ராஜ்யத்தை மிருவி தாம் மேசியாவென அவர் நிரூபிக்க விரும்பினார்கள். இந்த எதிர்பார்ப்புக்கான பதிலைத்தான் விதைக்கிறவனுடைய ஓமையில் கிறிஸ்து சொன்னார். படைபலத்தாலோ வன்முறையாலோ அல்ல, மனிதரின் இருதயங்களில் ஒரு புதிய நியதியை வேரூன்றுவதாலேயே தேவனுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்தி மேலோங்கச் செய்ய முடியும்.
நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். மத்தேயு 13:37.
கிறிஸ்து ராஜாவாக அல்ல, விதை விதைப்பவராக வந்தார். ராஜ்யங்களை கவிழ்ப்பவராக அல்ல, விதையை தூவுகிறவராக வந்தார். உலக வெற்றிகளையும் மேன்மைகளையும் தம்மை பின்பற்றுவர்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்காக அல்ல, இழப்புகள் ஏமாற்றங்களுக்கு மத்தியில் பொறுமையோடு வேலை செய்து அறுவடையை கூட்டிச் சேர்க்கும்படி வந்தார். கிறிஸ்து சொன்ன ஓமையின் அர்த்தம் பரிசேயர்களுக்கு புரிந்தது. ஓமை சொன்ன பாடங்கள் பிடிக்கவில்லை. புரியாதவர்கள் போல நடித்தார்கள். அந்த புதிய ஆசிரியரின் வார்த்தைகள் பெருந்திரளான மக்களின் இருதயங்களை அவர்களுக்கே தெரியாமல் அசைத்த போதிலும், அவருடைய நோக்கம் அவர்களுக்கு மறைபொருளாக இருந்தது. சீடர்களும் அந்த ஓமையை விளங்கிக் கொள்ளவில்லை. இருப்பினும் ஆர்வத்தை அது தூண்டியது. இயேசுவினிடத்தில் தனியாக வந்து விளக்கம் கேட்டார்கள்.
இவ்வாறு ஆர்வத்தை தூண்டி திட்டமான போதனையை அதிகமாக அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்றே கிறிஸ்து விரும்பினார்.
உண்மையுள்ள இதயத்தோடு தம்மை தேடுகிற அனைவருக்கும் தமது வார்த்தையை எப்படி தெளிவாக விளக்கிக் கூறுவாரோ, அதேபோன்று அவர்களுக்கும் அந்த ஊமையை அவர் விளக்கிக் கூறினார். பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சத்திற்காக இருதயங்களைத் திறந்து தேவ வார்த்தையை ஆராய்கிறவர்கள் அதன் அர்த்தத்தை விளங்க முடியாத இருளில் விடப்படமாட்டார்கள். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனெவனோ, அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ, நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான் என்று இயேசு சொன்னார். யோவான் 7:17. சத்தியத்தை தெளிவாக அறியும்படி கிறிஸ்துவிடம் வருகின்ற அனைவரும் அதை பெற்றுக்கொள்வர். பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். சத்தியத்தை அறிய ஏங்குகிற இருதயமானது இந்த மறைப்பொருள்களை புரிந்து கொள்ளும். தேவாலயமாகிய ஆத்துமாவில் பரலோக ஒளி பிரகாசிக்கும். இருளான பாதையில் பிரகாசிக்கின்ற விளக்கைப் போன்று மற்றவர்களுக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும்.
விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கப் புறப்பட்டான். மத்தேயு 13:3. கிழக்கு நாடுகளிலே மிகவும் அமைதியற்ற சூழ்நிலை நிலவியது. கலவரங்கள் உண்டாகி பெரும் ஆபத்து நேரிடும். எனவே தோட்டக்காரர்கள் தினமும் மதில்களுக்கு வெளியே சென்று வேலை செய்தனர். அதைப்போன்று பரலோக விதைப்பாளரான கிறிஸ்து விதைக்கச் சென்றார். பாதுகாப்பும் சமாதானமும் நிறைந்த தமது வீட்டை விட்டுவிட்டு உலகத் தோற்றத்திற்கு முன்னரே பிதாவோடு கூட தாம் பெற்றிருந்த மகிமையை விட்டு சர்வலோகத்தின் ராஜாவாக தாம் வீற்றிருந்த சிங்காசனத்தை விட்டு வந்தார். தொலைந்து போன உலகத்திற்கு ஜீவ விதையை கண்ணீரோட விதைத்து தமது இரத்தத்தை நீராகப் பாய்ச்சும்படி உபத்திரவப்பட்டவராக, சோதிக்கப்பட்டவராக, தனியாளாக புறப்பட்டுச் சென்றார்.
அவர் செய்தபடியே அவருடைய ஊழியர்களும் விதைக்கச் செல்ல வேண்டும். சத்தியத்தின் விதையை விதைக்கும்படி அழைத்தபோது ஆபிரகாமிடம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பருடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் போ என்று கட்டளையிட்டார். ஆதியாகமம் 12:1. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எபிரேயர் 11:8. அதுபோல எருசலேமின் தேவாலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுலிற்கும், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று தேவனிடமிருந்து தூது வந்தது. அப்போஸ்தலர் 22:21. ஆகவே கிறிஸ்துவோடு சேர அழைக்கப்பட்டவர்கள் அவரை பின்பற்றும்படி எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். முன்பு கட்டப்பட்டவைகளிலிருந்து விடுபட வேண்டும். வாழ்க்கை திட்டங்களை கைவிட வேண்டும். பூமி கடுத்தவைகளில் நம்பிக்கை வைப்பதை அகற்ற வேண்டும். கடும் பிரயாசத்தோடும் கண்ணீரோடும் தனிமை நேரிட்டாலும் தியாகத்தோடும் விதை விதைக்க வேண்டும்.
விதைக்கிறவன் வேதவசனத்தை விதைக்கிறான். இவ்வுலகிலே சத்தியத்தை விதைக்க கிறிஸ்து வந்தார். மனிதன் பாவத்தில் விழுந்தது முதல் பொபையின் விதைகளை சாத்தான் விதைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு பொய்யைச் சொல்லி முதலாவது மனிதனை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை தோற்கடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் மனிதரை கொண்டுவர இன்றும் அவ்வாறே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். மேலுலக விதைப்பாளரான கிறிஸ்து சத்திய விதைகளை விதைக்கும்படி வந்தார். தேவனுடைய ஆலோசனை மன்றங்களில் பங்கு பெற்றவர், நித்தியமானவரின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தவர், சத்தியத்தின் தூய்மையான நியதிகளை மனிதருக்கு அவர் தெரியப்படுத்த வல்லவர். மனிதனின் விழுகையின் நாளிலிருந்து கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். அழிவில்லாத வித்தை, அதாவது என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தை மனிதருக்கு அறிவிக்கிறார். முதலாம் பேதுரு 1:23. ஏதேனில் விழுந்து போனவர்களுக்கு கொடுத்த முதல் வாக்குத்தத்திலே கிறிஸ்து சுவிசேஷ விதையை விதைத்தார். ஆனாலும் மனிதர் மத்தியிலே அவர் செய்த தனிப்பட்ட ஊழியத்திற்கும் அவ்வாறு அவர் ஏற்படுத்திய சுவிசேஷ பணிக்கும் குறிப்பாக விதைக்கிறவனின் உவமை பொருந்தும்.
தேவருடைய வார்த்தைதான் விதை. முளைவிடுவதற்கான நியதியை ஒவ்வொரு விதையும் தன்னிலே பெற்றுள்ளது. அதற்குள்தான் ஒரு தாவரத்தின் உயிர் அடைக்கப்பட்டுள்ளது. அதுபோலவே தேவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யோவான் 6:63. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5:24. தேவ வார்த்தையின் ஒவ்வொரு கட்டளையிலும் வாக்குத்தத்தத்திலும் வல்லமையும் தேவனுடைய ஜீவனும் உள்ளது. அது கட்டளைகளின்படி வாழவும் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கவும் உதவுகிறது. விசுவாசத்தினாலே வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் தேவனுடைய குணத்தையும் அவருடைய ஜீவனையும் பெற்றுக்கொள்கிறான். ஒவ்வொரு விதையும் தன் இனத்திற்கேற்ற கனியை கொடுக்கிறது. சூழ்நிலைகளை அறிந்து விதையை விதையுங்கள். அதற்கேற்ற தாவரத்தை அது வளரச் செய்யும். அழிவில்லாத வித்தாகிய வேதவசனத்தை விசுவாசத்தினாலே ஆத்துமாவில் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஜீவனுக்கும் குணத்திற்கும் ஒத்த ஜீவனையும் குணத்தையும் அது கொண்டு வரும்.
இஸ்ரவேலிலிருந்த போதகர்கள் தேவ வார்த்தையாகிய விதையை விதைத்துக் கொண்டிருக்கவில்லை. கிறிஸ்து வார்த்தையை போதித்தார். ஆனால் ரபிமார்கள் அதற்கு நேர்மாறாக நடந்தார்கள். பாரம்பரியங்களும் மானிட கொள்கைகளும் யூகங்களும் அவர்களுடைய சிந்தைகளில் ஓடிக்கொண்டிருந்தன. தேவ வார்த்தை பற்றி மனிதன் எழுதியவற்றையும் போதித்தவற்றையும் தேவ வார்த்தையாகவே பார்த்தார்கள். அவர்களுடைய உபதேசத்திலே ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இல்லை. தேவ வார்த்தையை மையமாக வைத்தே கிறிஸ்து போதித்தார், பிரசங்கித்தார். தம்மிடம் கேள்வி கேட்டவர்களிடம், என்று எழுதியிருக்கிறதே, நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? நீ வாசித்திருக்கிறது என்ன என்று ஆணித்தரமாக கேட்டார். நண்பரோ விரோதியோ அவரிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்பின சந்தர்ப்பங்களிலெல்லாம் விதையாகிய தேவவசனத்தை விதைத்தார். வழியும் சத்தியமும் ஜீவனும் ஜீவவார் வார்த்தையுமாகிய அவர்தாமே வேதவாக்கியங்களைச் சுட்டிக்காட்டி என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று கூறுகிறார். யோவான் 5:39. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேதவாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்துச் சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்துக் காண்பித்தார். லூக்கா 24:27.
கிறிஸ்துவின் ஊழியர்களும் அதே வேலையைச் செய்ய வேண்டும். முந்தைய நாட்களைப் போல் நம் நாட்களிலும் தேவ வார்த்தையின் முக்கிய சத்தியங்களை மனித வாதங்களும் யூகங்களும் புறம்பே தள்ளி வருகின்றன. சுவிசேஷ ஊழியர்களாக கூறிக்கொள்ளும் பலர் முழு வேதாகமும் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறதென்று ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஒரு ஞானி ஒரு பகுதியை வேண்டாமென்கிறார், மற்றொன்றில் கேள்வி எழுப்புகிறார். தேவ வார்த்தையை விட தங்கள் பகுத்தறிவை உயர்த்துகிறார்கள். வேதாகமத்திலிருந்து தாங்கள் போதிக்கும் பகுதிக்கு அவர்களே விளக்கம் கொடுப்பார்கள். அதன் தெய்வீக மெய்தன்மையை அழித்து விடுவார்கள். இவ்விதமாக விதைக்கப்படும் அவநம்பிக்கையின் விதைகள் பரவுகின்றன. மக்கள் எதை நம்புவதென்று தெரியாமல் குழப்பமடைகின்றனர். சிந்தித்தாலும் பயனில்லாத விசுவாசக் கொள்கைகள் பல இருக்கின்றன. கிறிஸ்துவின் நாட்களிலிருந்த ரபிமார்கள் வேத பகுதிகள் பலவற்றிற்கு புரிய முடியாத உள்ளர்த்தங்களை புகுத்தினார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்களை தேவவசனத்தின் தெளிவான போதனைகள் கண்டித்ததால் அவற்றை வலுவிழக்கச் செய்ய முயன்றனர். இதுதான் இன்றும் செய்யப்படுகின்றது. தேவ பிரமாணத்தை மீறுவதற்காக காரணங்காட்டும்படி தேவவசனத்தை புதிரான விளங்க முடியாத ஒன்றாகக் காட்டுகிறார்கள். இத்தகைய நடவடிக்கைகளை கிறிஸ்து தம் நாட்களில் கண்டித்தார். தேவ வார்த்தையை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டுமெனப் போதித்தார். வேத வாக்கியங்கள் கேள்விக்க பார்ப்பட்ட அதிகாரமுடையவை என்று சுட்டிக்காட்டினார். நாமும் அவ்வாறே செய்ய வேண்டும்.
வேதாகமத்தை சகல விசுவாசத்தின் அஸ்திவாரமாகவும் சகல சர்ச்சைகளுக்கும் தீர்வாகவும் நித்திய தேவனுடைய வார்த்தையாகவும் அறிவிக்க வேண்டும்.
வேதாகமத்தின் வல்லமை கொள்ளையிடப்பட்ட நிலையில் இருப்பதால் ஆவிக்குரிய ஜீவியத்தின் தன்மையில் தாழ்ச்சி ஏற்பட்டிருப்பதின் விளைவுகளை காணலாம். இன்றைய நாட்களில் அநேக மேடைகளிலே செய்யப்படும் பிரசங்கங்களில் மனச்சாட்சியை வெளிப்படையச் செய்து ஆத்துமாவிற்கு ஜீவனைக் கொண்டுவரும் தெய்வீக வெளிப்படுத்தல்கள் இல்லை. பிரசங்கத்தை கேட்பவர்கள் வழியிலே அவர் நம்முடனே பேசி வேதவாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டினபொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா? லூக்கா 24:32 என்று கூற முடியாது. அநேகர் ஜீவனுள்ள தேவனுடைய தெய்வீக பிரசங்கத்திற்காக ஏக்கத்தோடு கதறுகின்றனர். தத்துவ கோட்பாடுகளும் இலக்கிய கோட்பாடுகளும் எவ்வளவுதான் இருந்தாலும் இதயத்தை திருப்திப்படுத்த இயலாது. மனித கண்டுபிடிப்புகளாலும் வலியுறுத்தல்களாலும் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு எந்த பொழிவுடன் பயனுமில்லை. தேவனுடைய வார்த்தை மக்களிடத்தில் பேசட்டும். பாரம்பரியங்கள், மானிடக் கொள்கைகள், பழமொழிகள் ஆகியவைகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஆத்துமா நித்திய ஜீவனை பெறும்படியாக அதை புதிதாக்கவல்ல வார்த்தைகளையுடைய அவரது குரலை கேட்கட்டும். தேவன் கனிவுமிக்க தந்தை. அவருடைய கிருபை அளவிட முடியாதது என்பதை முக்கிய கருத்தாக கிறிஸ்து விரும்பி போதித்தார். அவருடைய குணமும் அவருடைய பிரமாணமும் பரிசுத்தமானவை என்று அதிகமாக பேசினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று தம்மை பற்றி மக்களிடம் சொன்னார். கிறிஸ்துவின் ஊழியர்களும் இவற்றையே முக்கிய கருத்துகளாக போதிக்க வேண்டும். இயேசுவில் காணப்படுவது போலவே சத்தியத்தை போதியுங்கள். பிரமாணம் மற்றும் சுவிசேஷத்தின் கோரிக்கைகளை மக்களுக்கு தெளிவாக்குங்கள். கிறிஸ்து சுயத்தை வெறுத்து தியாகபலியாக ஒப்புக்கொடுத்து வாழ்ந்தார், நிந்தையடைந்து மரித்தார், உயிர்த்தெழுந்து பரமேறிச் சென்றார். தேவருடைய பரலோக மன்றங்களிலே நமக்காக பரிந்து பேசுகிறார். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார் என்று மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். தவறான கோட்பாடுகளை குறித்த தர்க்கம் பண்ணுவதையும் சுவிசேஷத்தை எதிர்ப்பவர்களை எதிர்க்க வகை தேடுவதையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றுங்கள். தேவனுடைய பொக்கிஷாரையிலிருந்து புதிய சத்தியங்கள் வாழ்க்கையில் பளிச்சிடட்டும். திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. என் வார்த்தையுள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் இம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். அவருடைய வசனங்களோடு ஒன்றையின் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். 2 தீமோத்தேயு 4:2, ஏசாயா 32:20, எரேமியா 23:28, நீதிமொழிகள் 30:5-6.
விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அனைத்து வகை கல்வி பணிகளுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டிய மாபெரும் நியதி இங்கு முன்வைக்கப்படுகிறது. விதை தேவனுடைய வசனம். இன்றைய அநேக கல்வி நிறுவனங்களில் தேவ வார்த்தை புறம்பே தள்ளப்பட்டுள்ளது. வேறு விஷயங்களை பாடமாக சிந்தையில் புதுக்குகிறார்கள். நாத்திக ஆசிரியர்களின் படைப்புகள் நம் கல்வி முறையிலே அதிகம் இடம்பெறுகின்றன. பள்ளி புத்தகங்களிலே நாத்திக உணர்வுகள் கலந்த பாடங்கள் இடம்பெற்றுள்ளன. அறிவியல் ஆராய்ச்சி தவறான பாதைக்கு வழிநடத்துகிறது. ஏனெனில் அதன் கண்டுபிடிப்புகளுக்கு தவறான விளக்கம் கொடுக்கப்பட்டு திரித்து கூறப்படுகின்றன. அறிவியலின் உத்தேசமான போதனைகளோடு தேவ வார்த்தையை ஒப்பிடுவதால் பயனற்றதாக, நம்பத்தகாததாக அது காட்டப்படுகிறது. இவ்விதமாக வாலிபர் மனதிலே சந்தேகத்தின் விதைகள் நாட்டப்படுகின்றன. சோதனை வேளைகளிலே முளைத்து எழும்புகின்றன. தேவ வார்த்தையின் மேலுள்ள விசுவாசம் தொலையும்போது ஆத்துமாவிற்கு எந்த வழிகாட்டியும் பாதுகாப்பும் இல்லாமற் போகிறது. வாலிபர் தேவனை விட்டும் நித்திய ஜீவனை விட்டும் விலகிச் செல்கிற பாதைகளுக்கு வாலிபர்கள் இழுக்கப்படுகின்றனர். இன்றைய நம் உலகில் அக்கிரமம் பெருமளவில் பெருகியிருப்பதற்கு இதுதான் காரணம். தேவ வார்த்தையை புறந்தள்ளும்போது சுபாவ இதயத்தின் தீய உணர்வுகளை கட்டுப்படுத்த அதன் ஆற்றல் மறுக்கிறது. மனிதர் மாம்சத்திற்கென்று விதைத்து மாம்சத்தினாலே தீமையை அறுவடை செய்கிறார்கள்.
சிந்தை வலுவிழந்து செயலற்றுப் போவதற்கு இதுவும் மிகப்பெரிய காரணம். ஆவியில் ஏவப்பட்டிராதோரின் எழுத்துக்களை விரும்பி படிப்பதற்காக தேவருடைய வசனத்தை விட்டு விலகுவதினால் மனம் குறுகலாகி அற்பத்தனமுள்ளதாகிறது. மித்திய சத்தியத்தின் ஆழமும் அகலமுமான நியதிகளோடு தொடர்பு கொள்ள வழியில்லாமல் போகிறது. புத்திக்கு பரிச்சயமான விஷயங்களை புரிந்து கொள்வதிலேயே அது நிலைத்து விடுகிறது. இவ்வாறு இவ்வுலக காரியங்களில் பற்று வைத்து பலவீனமடைகிறது, அதன் ஆற்றல் குன்றுகிறது, விசாலமடைய முடியாத நிலைக்கு சிறிது காலத்திற்குள்ளாகச் சென்று விடுகிறது. இவை அனைத்தும் தவறான கல்வி முறையாகும். ஆவியான வரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட தேவ வார்த்தையின் மகத்தான சத்தியங்களின் மேல் வாலிபர்களின் சிந்தையை நிலைத்திருக்கச் செய்வதே ஒவ்வோர் ஆசிரியரின் பணியாகும். இந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் வாழ்க்கைக்கும் இந்த கல்வி இன்றியமையாததாகும். அதற்காக இது அறிவியல் படிப்பை தடை செய்துவிடும் அல்லது கல்வித்தரத்தை குறைத்துவிடும் என்கிற எண்ணம் எழக்கூடாது. தேவனுடைய அறிவு வானபரியந்தம் உயர்ந்தது, இப்பிரபஞ்சம் பரியந்தம் அகலமானது. நமது நித்திய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட மகத்தான கருத்துக்களை படிப்பதால் நம் தரம் உயர்த்தப்படுவதையும் நம் ஆற்றல் பெருகுவதையும் போல வேறு எதுவும் செய்ய முடியாது. தேவன் கொடுத்துள்ள இந்த சத்தியங்களை இறுகப் பற்றிக்கொள்ள வாலிபர் வகை தேடட்டும். அதற்காக முயலும்போது அவர்களுடைய சிந்தைகள் விசாலப்பட்டு வலுவடையும். தேவ வார்த்தையின்படி செய்கிற ஒவ்வொரு மாணவனையும் விசாலமான சிந்தனைக்களத்திற்குள் இது உட்படுத்தி அழிந்து போகாத அறிவு செல்வத்தை அவன் பெற்றுக்கொள்ளச் செய்யும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பெற்றுக்கொள்கிற கல்வியானது இரட்சிப்பின் திட்டம் குறித்த அனுபவ அறிவை கொடுக்கிறது. இத்தகைய கல்வியானது தேவசாயலை ஆத்துமா மீண்டும் பெற்றுக்கொள்ள உதவும். இது சோதனையிலிருந்து மனதை பலப்படுத்துகிற அரணாக விளங்கும். மேலும் அந்த மாணவரை உலகத்திற்கு கிறிஸ்துவினுடைய இரட்சிப்பின் ஊழியத்தை செய்வதில் அவருடைய உடன் ஊழியராக மாற்றும். அவரை பரலோக குடும்பத்தின் அங்கத்தினராகச் செய்து ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திலே பங்கடைய ஆயத்தம் செய்யும்.
பரிசுத்த சத்தியத்தை போதிக்கிறவர் அனுபவ ரீதியாக தான் அறிந்தவைகளையே மட்டுமே போதிக்க இயலும். விதைக்கிறவன் தன் விதையை விதைக்கிறான். கிறிஸ்து சத்தியத்தை உபதேசித்தார், ஏனெனில் அவரே சத்தியமாயிருந்தார். அவருடைய சிந்தனையும் அவருடைய குணமும் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களும் அவருடைய உபதேசத்தில் கலந்திருந்தன. அதுபோலவே அவருடைய ஊழியர்களிலும் இருக்க வேண்டும். அதாவது, வார்த்தையை போதிக்கிறவர் அதை தன்னுடைய சொந்த அனுபவமாக்கியிருக்க வேண்டும். கிறிஸ்து தங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக மாறுவதென்றால் என்னவென்று அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பிறருக்கு போதிக்கும்போது அப்படி அப்படி இருக்கலாமென்றோ அப்படி நினைக்கிறேனென்றோ சொல்லக்கூடாது. பேதுரு அப்போஸ்தலன் போல் அவர்களும் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று கூற வேண்டும். 2 பேதுரு 1:16. கிறிஸ்துவின் ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு போதகரும் பிரியமான யோவானைப் போல அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று கூற வேண்டும். 1:2.
வழியருகே உள்ள நிலம். விதை விதைக்கப்படுகிற நிலமானது அந்த விதையின் வளர்ச்சியில் ஏற்படுத்துகிற தாக்கத்தை விதைக்கிறவன் குறித்த ஊமை முக்கியமாகச் சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஊமையின் மூலம் கேட்கிறவர்களுக்கு கிறிஸ்து தெளிவாகச் சொல்வது என்னவென்றால், என்னுடைய ஊழியத்தை விமர்சிப்பவர்களாக நீங்கள் காணப்படுவதோ ஏமாற்றத்திலேயே காலம் கழிப்பதோ நல்லதல்ல, ஏனென்றால் அது உங்கள் இலக்குகளை எட்ட உதவாது. உங்கள் முன்னருக்கும் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், என்னுடைய செய்தியின்படி எவ்வாறு நடக்கப் போகிறீர்கள்? அதை ஏற்றுக்கொள்வதை அல்லது புறக்கணிப்பதை சார்ந்துதான் நித்திய முடிவு உள்ளது என்பதே. வழியருகே விழுந்த விதையை குறித்து இயேசு விளக்கு, கையில் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராத்திருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன் என்று சொன்னார்.
மத்தேயு 13:19.
வழியருகே விதைக்கப்பட்ட விதையானது கவனக்குறைவோடு கேட்கிறவனின் மனதில் விழுகிற தேவனுடைய வார்த்தையை சுட்டிக்காட்டுகிறது. மனிதர்களும் மிருகங்களும் அடிக்கடி நடந்து நன்கு இறுகிப்போன வழித்தடத்தைப் போல அந்த இருதயமானது உலகின் இன்பங்களுக்கும் பாவங்களுக்கும் பழகி உலகப்பிரகாரமான போக்குவரத்திற்கான நெடுஞ்சாலையாகிவிடுகிறது. சுயநல நோக்கங்களிலும் பாவச் செயல்களிலும் மூழ்கிவிடுவதால் ஆத்துமாவானது பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போய்விடுகிறது. எபிரேயர் 3:13. ஆவிக்குரிய மனத்திறன்கள் முடங்கிப் போகின்றன. வார்த்தையை கேட்டாலும் புரியாது. அது தங்கள் வாழ்க்கைக்கு தேவை என்பதை பகுத்தறிய முடியாது. கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. அவருடைய கிருபையின் செய்தி தங்களுக்குரியதல்லாதது போல அக்கறை காட்டுவதில்லை.
வள்ளியருகே சிதறிய விதையைப் பொறுக்க பறவைகள் திரிவது போல இருதயத்திலிருந்து தெய்வீக சத்தியமென்னும் விதைகளை எடுத்துப் போட சாத்தானும் ஆயத்தமாயிருக்கிறான். தேவ வார்த்தையானது அக்கறையற்றிருப்போரை எழுப்பி கடினப்பட்ட இதயத்தில் விளைச்சலை ஏற்படுத்திவிடுமோவென அஞ்சுகிறான். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற கூட்டங்களில் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் இருக்கிறார்கள். இதயங்களில் தேவனுடைய வார்த்தையை பதிக்க பரலோக தூதர்கள் முற்படுகையில் அந்த வார்த்தையை பயனற்பயனற்றதாக்குவதற்கு எதிரி விழிப்போடு இருக்கிறான். எவ்வளவு பகைக்கிறானோ அவ்வளவு மூர்க்கத்தோடு தேவ ஆவியானவரின் ஊழியத்தை தகர்க்க முயல்கிறான். ஆத்துமாவை தம் அன்பினால் கிறிஸ்து இழுக்கும்போது இரட்சகரை தேடும்படி அசைக்கப்பட்ட நபரின் கவனத்தை திசை திருப்ப சாத்தான் முயல்கிறான். உலகப்பிரகாரமான யோசனைகளால் மனதை நிரப்புகிறான். விமர்சன எண்ணங்களை தூண்டுகிறான். அல்லது சந்தேகத்தையும் அவநம்பிக்கையையும் உட்புகுத்துகிறான். பிரசங்கிக்கிறவர் பயன்படுத்துகிற வார்த்தையும் அல்லது அவர் நடந்து கொள்கிற விதமும் கேட்கிறவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால் அவர்கள் அந்த குறைபாடுகளையே யோசிக்கிறார்கள். இவ்வாறாக அவர்களுக்கு தேவையான தேவன் கிருபையாக அவர்களுக்கு அனுப்பின சத்தியமானது எவ்வித நீடித்த தாக்கத்தையும் உண்டாக்காமல் போகிறது.
சாத்தானுக்கு உதவி செய்ய பலர் உள்ளனர். கிறிஸ்தவர்களென்று சொல்லிக்கொள்ளும் பலர் மற்றவர்களுடைய இதயங்களினின்று சத்தியமென்னும் விதைகளை எடுத்துப் போட சோதனைக்காரனுக்கு உதவுகிறார்கள். பிரசங்கத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்கும் பலர் வீடுகளில் அவற்றை விமர்சனப் பொருளாக்குகின்றனர். ஒரு அரசியல் பேச்சாளரின் அல்லது ஒரு பேராசிரியரின் பேச்சை விமர்சிக்கிற அதே மனநிலையுடன் பிரசங்கத்தையும் கேட்க உட்கார்கின்றனர். கர்த்தருடைய வார்த்தையென்று கருத வேண்டிய செய்தியை அற்பமாக எண்ணுகின்றனர் அல்லது கேலியாக விமர்சிக்கின்றனர். ஊழியக்காரரின் குணத்தையும் உள்நோக்கத்தையும் செயல்களையும் மற்றும் சபை அங்கத்தினர்களின் நடத்தையையும் விருப்பம் போல விவாதிக்கின்றனர். கடுமையான விமர்சனங்களையும் வதந்திகளையும் அல்லது அவதூறுகளையும் திரும்பத் திரும்ப பேசுகின்றனர். அதுவும் மனமாற்றமடை யாதோர் கேட்கும்படி பேசுகின்றனர். பெரும்பாலும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் கேட்கும்படியாக இத்தகைய விஷயங்களை பேசுகின்றனர். இவ்விதமாக தேவனுடைய ஊழியர்களின் மீதான கண்ணியம் கெடுக்கப்படுகிறது. அவருடைய செய்தி பயபக்திக்கு அப்பாற்பட்ட தாக்கப்படுகிறது. தேவார்த்தையை அற்பமாக எண்ணுவதற்கு அநேகர் பழக்கப்படுகின்றனர்.
இவ்விதமாக கிறிஸ்தவர்களென்று சொல்லிக் கொள்ளும் அநேக குடும்பங்களில் வாலிபர்கள் சமய நம்பிக்கை அற்றவர்களாக பழக்குவிக்கப்படுகிறார்கள். பிள்ளைகளுக்கு ஏன் நற்செய்தியில் அவ்வளவுக்கு ஆர்வம் ஏற்படுவதில்லை என்று கேள்வி எழுப்புகிற பெற்றோர் வேதாகமத்தின் சத்தியத்தை சந்தேகிக்கவும் தயங்குவதில்லை. ஒழுக்கத்திற்கும் பக்திக்கும் ஏது வான தாக்கங்களை பிள்ளைகளில் ஏற்படுத்துவது கடினமோ என்று யோசிக்கிறார்கள். தங்களுடைய முன்னன்மாதிரியால் பிள்ளைகளின் இருதயங்களை தாங்கள் கடினமாக்கிவிட்டதை அவர்கள் உணர்வதில்லை. நல்ல விதை வேரூண்ட வழியில்லாமல் போகவே சாத்தான் அதை எடுத்துச் செல்கிறான். கற்பாறையான இடங்களை கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடே ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலமாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடறலடைவான். மத்தேயு 13:20-21.
கற்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்ட விதை வேறிடமுடியாதபடி மண்ணாழம் குறைவாக இருக்கும். செடி உடனே முளைத்தாலும் வேரால் பாறையைத் துளைத்துச் சென்று தன் வளர்ச்சிக்குத் தேவையான ஊட்டச்சத்தைப் பெற முடியாது.
அதனால் சீக்கிரத்தில் உலர்ந்துவிடும். பக்தியுள்ளவர்களெனச் சொல்லிக் கொள்ளும் பலர் கற்பாறையான இருதயமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நிலத்திற்கு கீழே புதைந்திருக்கும் பாறையைப் போல அவர்களுடைய நல்ல விருப்பங்கள் மற்றும் லட்சியங்கள் எனும் நிலத்திற்கு கீழே சுபாவ இதயத்தின் சுயநலம் இருக்கிறது. சுயத்தின் மேலான அன்பு தணியாமல் இருக்கிறது. பாவத்தின் படுபயங்கரத்தன்மையை உணராதவர்களாயும் பாவ உணர்வினி மித்தம் ஏற்படும் குற்ற உணர்வு இல்லாதவர்களாயும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை எளிதில் ஏற்றுக்கொள்ளச் செய்யலாம். அவர்களது மனமாற்றமும் பிரகாசமாகத் தெரியும். ஆனால் மேலோட்டமான பக்தியே அவர்களில் காணப்படும்.
கேட்டதும் வார்த்தையை ஏற்றுக்கொள்வதாலோ வார்த்தையின் நிமித்தம் மகிழ்வதாலோ மக்கள் விழுந்து போவதில்லை. மத்தேயுவை இரட்சகர் அழைத்த உடனேயே எழுந்து அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தான். தேவ வார்த்தை நம்முடைய இதயங்களில் விதைக்கப்பட்டதும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். அதை மகிழ்ச்சியோடே ஏற்றுக்கொள்வதிலும் தவறில்லை. மனந்திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 15:7. கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற ஆத்துமாவில் சந்தோஷமுண்டு. ஆனால் உவமையில் சொல்லப்படுகிறவர்கள் வார்த்தையை உடனே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதற்கான விலையை எண்ணவில்லை. தேவ வார்த்தை தங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை யோசிக்கவில்லை. வாழ்க்கையின் எல்லா பழக்க வழக்கங்களும் அதற்கு ஒத்திருக்கின்றனவா என்று பார்த்து அதன் கட்டுப்பாட்டில் முற்றிலும் தங்களை ஒப்படைக்கவில்லை.
கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் மண்ணை ஆழமாகத் துளைத்துச் செல்லும் செடியின் வேர்கள்தாம் செடி வளர்வதற்கான ஊட்டச்சத்தை பெற்றுத்தருகின்றன. அதுபோலவே கிறிஸ்தவனும் இருக்கிறான். கண்ணுக்குத் தெரியாவிட்டாலும் கிறிஸ்துவோடு இணைகிற ஆத்துமாவானது விசுவாசத்தின் மூலம் ஆவிக்குரிய வாழ்விற்கான ஊட்டத்தை பெறுகிறது. ஆனால் கற்பாறை நிலத்தைப் போன்றவர்கள் கிறிஸ்துவைச் சாராமல் சுயத்தைச் சார்ந்திருக்கிறார்கள். தங்கள் நற்கிரியைகளையும் நல்ல உணர்வுகளையும் நம்புகிறார்கள். சுயநீதியில் உறுதியாயிருக்கிறார்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் உறுதியாக இருப்பதில்லை. இப்படிப்பட்டவன் தனக்குள்ளே வேறில்லாதவனாக இருக்கிறான். ஏனெனில் கிறிஸ்துவோடு அவனுக்கு தொடர்பில்லை.
கடினமான விதைக்கு உரமூட்டி ஆயத்தப்படுத்துகிற கோடைக்கால வெயிலானது ஆழமாக வேர்விடாத செடிகளை அழித்துப் போடுகிறது. எனவே தனக்குள்ளே வேறில்லாதவன் கொஞ்ச காலமாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தினிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடறலடைவான். மத்தேயு 13:20-21. பாவத்திலிருந்து விடுவிக்கும் பிடியாக அல்லாமல் உபத்திரவத்திலிருந்து தபப்பிக்கும் ஒரு வழியாகவே அநேகர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். தங்கள் பக்தியான வாழ்க்கை கஷ்டத்திலும் சோதனையிலுமிருந்து தங்களை விடுவிக்கும் என்று நினைத்து சில காலம் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். வாழ்க்கை சுமூகமாகச் செல்லும் சமயங்களில் உறுதியான கிறிஸ்தவர்கள் போன்று காணப்படுவார்கள். ஆனால் அக்கினி சூளை போன்ற சோதனையின் போது தளர்ந்து விடுகின்றனர். கிறிஸ்துவினிமித்தம் நிந்தையை தாங்க இயலாது. தேவ வார்த்தையானது நெடுங்காலம் பழகிப்போன பாவத்தை சுட்டிக்காட்டும் போதும் அல்லது சுயமறுப்போடும் அரும் அர்ப்பணிப்போடும் வாழும்படி சொல்லும் போதும் புண்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றம் காணப்பட அதிகபட்ச முயற்சியை அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய திருக்கும். இவ்வுலக சங்கடங்களையும் சோதனைகளையும் பார்த்து நித்தியத்திற்கடுத்த உண்மைகளை மறந்துவிடுகின்றனர். கிறிஸ்துவை விட்டு பிரிந்த சீடர்களைப் போல இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லத் தயங்குவதில்லை. யோவான் 6:60.
தேவனை சேவிப்பதாகச் சொல்லிக் கொள்கிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் அவரை குறித்த அனுபவ அறிவு இருக்காது. அவருடைய சித்தப்படி செய்ய வேண்டுமென்கிற விருப்பமானது பரிசுத்த ஆவியானவரின் ஆழமான உணர்த்துதலின்படி அல்லாமல் அவர்களுடைய சொந்த விருப்பத்தின்படி அமைந்திருக்கும். அவர்களுடைய நடத்தையானது தேவ பிரமாணத்திற்கு ஒத்திராது. கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதாகச் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் தங்கள் பாவங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை அவர் தருவாரென விசுவாசிப்பதில்லை. ஜீவனுள்ள இரட்சகருடன் தனிப்பட்ட உறவு இருக்காது. பரம்பரை குறைபாடுகளும் பழகிக்கொண்ட குறைபாடுகளும் அவர்களுடைய குணத்தில் வெளிப்படும். எல்லாரையும் போல பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை ஒத்துக்கொள்வது வேறு. மனந்திரும்பும்படி நம்மை கண்டிக்கிற வராக அவர் கிரியை செய்கிறார் என்று ஏற்றுக்கொள்வது வேறு. பாவத்திற்கும் சுயத்திற்கும் தாங்கள் அடிமைப்பட்டிருப்பதை உணரும்போது தேவனை விட்டு உறவு முறிந்து போன உணர்வு அநேகருக்கு உண்டாகிறது. சீர்திருந்துவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார்கள், ஆனால் சுயத்தை சிலுவையில் அறைவதில்லை. தங்களை முற்றிலுமாக கிறிஸ்துவின் கரங்களில் ஒப்புக்கொடுத்து அவருடைய சித்தப்படி செய்ய தேவ வல்லமையை தேடுவதில்லை. தேவ சாயலில் தாங்கள் வார்க்கப்பட விரும்புவதில்லை. பொதுவான முறையில் தங்கள் குறைபாடுகளை ஒத்துக்கொள்கிறார்கள், ஆனால் குறிப்பிட்ட பாவங்களை விட்டுவிடுவதில்லை. ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போதும் பழைய சுயநலத்தன்மை வலுவடைகிறது.
இந்த ஆத்துமாக்களுக்கான ஒரே நம்பிக்கை நிக்குதேமுவிடம் கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளில் உள்ள சத்தியத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வதுதான். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான். யோவான் 3:7-3. மெய்யான பரிசுத்தம் என்பது தேவ சேவையில் குறைவற்றவர்களாக இருப்பதாகும். உண்மையான கிறிஸ்தவ ஜீவியத்திற்கான நிபந்தனை இது. முற்றிலும் அர்ப்பணித்து முழு மனதோடு சேவை செய்ய கிறிஸ்து வேண்டுகிறார். இதயத்தையும் சிந்தையையும் ஆத்துமாவையும் முழு பலத்தையும் தம்மிடம் தரச் சொல்கிறார். சுயத்தை சேவிக்கக்கூடாது. தனக்காக வாழ்பவன் கிறிஸ்தவன் அல்ல. செயலின் அடிப்படை நியதி அன்பாக இருக்க வேண்டும். வானத்திலும் பூமியிலும் தேவனுடைய ஆளுகையின் அடிப்படை நியதி அன்பு. அதுவே கிறிஸ்தவனுடைய குணத்தின் அடித்தளமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமே அவனை உறுதியுள்ளவனாக்கி காக்க முடியும். அது மாத்திரமே பாடுகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொள்ள திறனளிக்க முடியும். அன்பானது தியாகத்திலே வெளிப்படும். இரட்சிப்பின் திட்டமானது தியாகத்தில் போடப்பட்டதாகும். அளவிட முடியாத அளவுக்கு மிக அகலமான, ஆழமான, உயரமான தியாகம் அது. கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய இரட்சகரின் நிமித்தம் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட அவருக்கு கனத்தையும் மகிமையையும் செலுத்துகிற எண்ணமே முதலாவதாக இருக்க வேண்டும்.
இயேசுவை நாம் நேசித்தால் அவருக்காக வாழ்வதிலும் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பதிலும் அவருக்காக பிரயாசப்படுவதிலும் பிரியப்படுவோம். அந்த பிரயாசம் இலகுவாயிருக்கும். அவர் நிமித்தம் உண்டாகிற வேதனையும் கடும் உழைப்பும் தியாகமும் இன்பமாயிருக்கும். மனிதரின் இரட்சிப்புக்காக அவர் ஏங்குவது போல நாமும் ஏங்குவோம். ஆத்துமாக்கள் அவருக்கிருந்த அதேகனிவான வாஞ்சை நமக்கும் இருக்கும். இதுவே கிறிஸ்துவின் மார்க்கம். இதற்கு குறைவானது எதுவும் வஞ்சனையே. சத்தியம் குறித்த கருத்தியல் கொள்கையோ சீடர்களெனச் சொல்லிக் கொள்வதோ எந்த ஒரு ஆத்துமாவையும் இரட்சிக்காது. நாம் முற்றிலும் கிறிஸ்துவுக்குச் சொந்தமானாலொழிய நாம் அவருக்குச் சொந்தமானவர்கள் அல்ல. கிறிஸ்தவ ஜீவியத்தில் அரைகுறை மனதுடன் இருப்பதால்தான் நதால்தான் நோக்கத்திலும் வாஞ்சையிலும் உறுதியிருப்பதில்லை. சுயத்தையும் கிறிஸ்துவையும் சேவிக்க முயல்வது இருதயத்தை கற்பாறையான நிலமாக்குகிறது. அப்படிப்பட்ட நபர் சோதனை வரும்போது நிலைத்திருக்க மாட்டார். முள்ளுள்ள இடங்களை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலகக் கவலையும் ஐசுவரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கிப் போடுகிறதினால் அவனும் பலனற்றுப் போவான். மத்தேயு 13:22.
அநேக சந்தர்ப்பங்களில் சுவிசேஷ விதை முட்களின் மத்தியிலும் விஷகளைகளுக்கு மத்தியிலும் விழுகிறது. மனிதனுடைய இருதயத்தில் ஒழுக்கநிலை மாற்றம் ஏற்படாவிட்டால், பழைய பழக்க வழக்கங்களும் முந்தைய பாவ வாழ்க்கையும் உதறித்தள்ளப்படாவிட்டால், சாத்தானுடைய இயல்புகள் ஆத்துமாவிலிருந்து வெளியேற்றப்படாவிட்டால் கோதுமை பயிரானது மெருக்குண்டு போகும். முட்கள் பயிர் செடி போல வளர்ந்து கோதுமை பயிரை அழித்துவிடும். சத்தியமாகிய விலையேறப்பெற்ற விதைகள் விழும்படி எப்போதும் பண்படுத்தப்படுகிற இதயத்தில்தான் தேவ கிருபை விருத்தியடைய முடியும். பாவம் எனும் முட்செடிகள் எந்த நிலத்திலும் வளரும். அதற்கு நிலத்தை பண்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் கிருபையை பொறுத்தவரையில் கவனத்தோடு பண்படுத்த வேண்டும். முட்களும் நெருஞ்சில்களும் முளைக்க எப்போதும் வாய்ப்பிருப்பதால் சுத்திகரிப்பின் பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும். இருதயத்தை தேவனுடைய கட்டுப்பாட்டில் வைக்காவிட்டால் குணத்தை சுத்திகரித்து அதன் தரத்தை உயர்த்த பரிசுத்த ஆவியானவர் இடைவிடாமல் கிரியை செய்யாவிட்டால் வாழ்க்கையில்
பழைய பழக்கங்கள் மறுபடியும் வெளிப்பட ஆரம்பிக்கும். சுவிசேஷத்தை விசுவாசிப்பதாக மனிதர் சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் சுவிசேஷத்தினால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்படாவிட்டால் அவ்வாறு சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பாவத்தின் மேல் அவர்கள் வெற்றி பெறாவிட்டால் பாவம் அவர்கள் மேல் வெற்றி கொள்ளும். முட்செடிகளை வேருடன் பிடுங்காமல் வெறுமனே நறுக்கிவிடும்போது அவை துரிதமாக வளர்ந்து ஆத்துமாவை முற்றிலுமாக மூடிவிடும்.
ஆத்துமாவிற்கு அபாயத்தை விளைவிக்கக்கூடிய விஷயங்களை கிறிஸ்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். மார்க் பதிவு செய்திருப்பது போல உலகக் கவலைகளையும் ஐசுவரியத்தின் மயக்கத்தையும் மற்றவகை இச்சைகளையும் அவர் குறிப்பிடுகிறார். பிரபஞ்ச கவலைகளையும் ஐசுவரியங்களையும் வாழ்வின் சிற்றின்பங்களையும் லூக்கா குறிப்பிடுகிறார். வளர்கிற ஆவிக்குரிய விதையாகிய வசனத்தை இவைகளே நெருக்கி போடுகின்றன. ஆத்துமாவானது கிறிஸ்துவிடமிருந்து ஊட்டச்சத்தை பெறாமல் போகிறது. இதயத்தில் ஆவிக்குரிய மரணம் சம்பவிக்கிறது. இந்த உலகத்திற்குரிய கவலைகள். உலகக் கவலைகளால் சோதனை உண்டாகாத மனிதர்களே உலகத்தில் இல்லை. ஏழைகளுக்கு கடும் உழைப்பும் வறுமையும் தேவை குறித்த பயமும் மனக்கலக்கத்தையும் பாரத்தையும் கொண்டு வருகின்றன. பணக்காரர்களுக்கு நஷ்டம் குறித்த பயமும் இன்னும் ஏராளமான விஷயங்களை குறித்த கலக்கங்களும் உண்டாகின்றன. கிறிஸ்துவை பின்பற்றும் பலர் வயல்வெளி மலர்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும்படி அவரிட்ட கட்டளையை மறந்துவிடுகின்றனர். அவர் எப்போதும் தங்களை விசாரிக்கிறவர் என்பதை நம்புவதில்லை. அவர்கள் தங்கள் பாரத்தை கிறிஸ்துவின் மீது சுமத்தாததினால் அவர் அதை சுமக்க இயலாது. எனவே உதவியும் ஆறுதலும் வேண்டி அவரிடம் ஓடச் செய்ய வேண்டிய இவ்வுலகக் கவலைகள் அவரிடமிருந்து அவர்களை பிரிக்கின்றன.
தேவ சேவையில் அதிக பலன் தந்திருக்கக்கூடிய அநேகர் செல்வம் சேர்ப்பதில் தீவிரமாக இறங்கிவிடுகின்றனர். தங்கள் முழு ஆற்றலையும் தொழில் முயற்சிகளில் செலவிடுகிறார்கள். அதன் விளைவாக ஆவிக்குரிய விஷயங்களை புறக்கணிப்பதில் தவறில்லை என்கிற உணர்வு உண்டாகிறது. அவ்விதமாக தேவனிடமிருந்து பிரிந்து போகிறார்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்கிற வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். ரோமர் 12:11. தேவைப்படுவோருக்கு கொடுக்கும்படி நாம் உழைக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் உழைக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். பாவத்திற்குட்படாமல் இதை அவர்கள் செய்ய முடியும். ஆனால் அநேகர் தொழிலில் மூழ்கிவிடுவதால் ஜெபம் செய்ய நேரமிருக்காது, வேதம் வாசிக்க நேரமிருக்காது, தேவனைத் தேடவும் அவரை சேவிக்கவும் நேரமிருக்காது. பரிசுத்த வாழ்க்கையும் பரலோகமும் அவசியமென அவ்வப்போது ஆத்துமாவில் ஏக்கங்கள் உண்டாகும். ஆனால் அதிகாரத்தோடும் மாட்சிமையோடும் பேசுகிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கும்படி இவ்வுலகின் இறைச்சல்களிலிருந்து விலகிச் செல்ல நேரமிருக்காது. நித்தியத்திற்கடுக்கடுத்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இவ்வுலகத்திற்கடுத்த விஷயங்களுக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது. வார்த்தையாகிய விதை வளர்ந்து கனி கொடுக்க இயலாமலாகிறது. ஏனெனில் உலகப்பற்றனும் முச்செடிகளுக்கு ஊட்டமளிக்க ஆத்துமாவின் ஜீவனானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
முற்றிலும் வேறுபட்ட நோக்கத்தோடு பிரயாசப்படுகிற பலர் இதுபோன்ற தவறில் விழுகின்றனர். பிறர் நலனுக்காக பிரயாசப்படுகிறார்கள். கடமைகள் ஏற்படுத்தும் அழுத்தம் இருக்கும், ஏராளமான பொறுப்புகள் இருக்கும். எனவே தியான நேரத்தை பலியாகக் கொடுத்து எப்போதும் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஜபம் செய்து தேவார்த்தையை ஆராய்ந்து தேவனோடு பேசுவதை தவிர்க்கிறார்கள். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கிறிஸ்து கூறியிருப்பதை மறந்துவிடுகிறார்கள். யோவான் 15:5. கிறிஸ்துவை விட்டு விலகி நடப்பதால் கிறிஸ்துவின் கிருபை அவர்களுடைய ஜீவியத்தை நிரப்புவதில்லை. சுயநலக் குணங்கள் வெளிப்படுகின்றன. அதிகார ஆசையும் கீழ்ப்படுத்தப்படாத இருதயத்தின் கடினமான இனிமையற்ற குணங்களும் அவர்களுடைய சேவையை சீர்கெடுக்கின்றன. கிறிஸ்தவ பணியில் ஏற்படும் தோல்விக்கான முக்கிய இரகசியங்களில் இதுவும் ஒன்று. இது நிமித்தமே பல சமயங்களில் மிகக் குறைந்த பலன் கிடைக்கிறது.
ஐசுவரியத்தின் மயக்கம். ஐசுவரியத்தின் மேலுள்ள ஆவல் மயக்குகின்ற, வஞ்சிக்கின்ற ஒரு வல்லமையாக இருக்கின்றது. உலக ஆஸ்தியுடையவர்கள் அடிக்கடி தங்கள் ஆஸ்தியை பெறுவதற்கான சக்தியை தேவன் தருகிறார் என்பதை மறந்துவிடுகிறார்கள். என் சாமர்த்தியமும் என் கைப்பெலனும் இந்த ஐசுவரியத்தை எனக்குச் சம்பாதித்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள். உபாகமம் 8:17. அவர்களின் ஆஸ்தி தேவனுக்கு நன்றி தெரிவிக்கும்படி தூண்டாமல்
அவர்களின் சுயத்தை உயர்த்தும்படி வழிநடத்துகிறது. சக மனிதர்களுக்குச் செய்ய வேண்டிய கடமையையும் தேவன் மீது சார்ந்திருக்க வேண்டுமென்ற உணர்வையும் இழந்து விடுகிறார்கள். ஆஸ்தியைக் கொண்டு மனுக்குலத்தை உயர்த்தவும் தேவநாமம் மகிமைப்படும் வகையில் அதை ஒரு கருவியாகப் பயன்படுத்தாமல் தங்களை மாத்திரம் திருப்திப்படுத்தும் பொருளாக உபயோகிக்கின்றனர். தேவனுடைய இயல்புகளை மனிதனில் தோற்றுவிப்பதற்கு பதிலாக சாத்தானுடைய இயல்புகளை தோற்றுவிக்கிறது. வசனமாகிய விதை முட்களால் நெருக்கப்படுகிறது. சிற்றின்பங்கள் வெறுமனே சுயமன நிறைவுக்காக பொழுதுபோக்கை தேடிச் செல்வதில் ஆபத்துள்ளது. சரீரத் திறன்களை பெலவீனப்படுத்துகிற, மனதை இருளடையச் செய்கிற அல்லது ஆவிக்குரிய புலன்களை மரத்துப்போகச் செய்கிற பழக்க வழக்கங்கள் அனைத்துமே ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளாகும். முதலாம் பேதுரு 2:11.
மற்றவைகளைப் பற்றி உண்டாகிற இச்சைகள். இத்தகைய விஷயங்கள் தங்களில் தாங்களே பாவமுள்ளவைகளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் தேவராஜ்யத்திற்கு பதிலாக இவற்றிற்கு முதலிடம் கொடுக்கப்படுகின்றன. தேவனை விட்டு சிந்தையை கவருகிற எதுவும், கிறிஸ்துவை விட்டு உணர்வுகளை கவர்ந்தெழுக்கிற எதுவும் ஆத்துமாவிற்கு விரோதமான தாகும். சிந்தை துடிப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் வேகமாக வளர்ச்சியடைக்கிற சூழலிலும் இருக்கும்போது சுயத்தை நேசிக்கவும் சுயத்தை சேவிக்கவும் பயங்கர தூண்டுதல் உண்டாகும். உலகப்பிரகாரமான திட்டங்கள் வெற்றியாக அமையுமானால் மனச்சாட்சியை மறக்கச் செய்கின்ற வழியிலும், மெய்யான குணமேன்மை எதுவென்பதை சரியாக கணிப்பதை தடுக்கிற வழியிலும் தொடர்ந்து செல்ல நாட்டம் ஏற்படுகிறது. இத்தகைய போக்கிற்கு சூழ்நிலைகளும் ஒத்துப்போகும்போது தேவார்த்தை தடை செய் துள்ள திசையில் தான் வளர்ச்சி காணப்படும்.
பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் இந்த முக்கிய வளர்ச்சிப் பருவத்தில் பெற்றோருடைய பொறுப்பு மிகப் பெரிது. அந்த இளம் பிராயத்தில் சரியான செல்வாக்குகளே அவர்களை சுற்றிலும் காணப்பட கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையையும் மெய்யான வெற்றியையும் பற்றிய சரியான எண்ணங்களை அவர்களில் உருவாக்குகிற செல்வாக்குகளாக அவை இருக்க வேண்டும். இதற்கு பதிலாக தங்கள் பிள்ளைகளுக்கு உலக ஆஸ்திகளை சேர்ப்பதையே பெரும்பாலான பெற்றோர் முதல் நோக்கமாகக் கொண்டுள்ளனர். அதை மனதில் வைத்தே எல்லா தொடர்புகளை அமைக்கின்றனர். அநேக பெற்றோர் ஏதாவது பெரிய நகரத்தில் குடியமர்ந்து நவநாகரீகச் சூழலுக்கு தங்கள் பிள்ளைகளை அறிமுகப்படுத்துகிறார்கள். உலகப்பற்றையும் பெருமையையும் தூண்டுகிற செல்வாக்குகள் சூழச் செய்கின்றார்கள். இந்தச் சூழ்நிலையில் மனதும் ஆத்துமாவும் வளர்ச்சி குன்றுகின்றன. வாழ்வின் உயர்வான கண்ணியமான லட்சியங்கள் மறைக்கப்படுகின்றன. தேவனுடைய குமாரர்களாகவும் நித்திய சுதந்திரவாளிகளாகவும் மாறுகிற சிலாக்கியமானது உலக ஆதாயத்திற்காக விலைபேசப்படுகிறது.
தங்கள் பிள்ளைகளின் பொழுதுபோக்கு ஆசையை நிறைவேற்றி அவர்களுக்கு அதிக சந்தோஷமூட்ட அநேக பெற்றோர் முயற்சிக்கின்றனர். அவர்கள் கேளிக்கைகளிலும் சிற்றின்ப விருந்துகளிலும் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கிறார்கள். தங்கள் விருப்பப்படி செய்யவும் தங்களை விளம்பரப்படுத்தவும் தாராளமாகச் செலவழிக்கும்படி அவர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள். சிற்றின்ப ஆசையில் எவ்வளவு தூரம் மூழ்குகிறார்களோ அவ்வளவுக்கு அது வலுப்பெறுகிறது. இந்த இளைஞர்களின் ஆர்வம் அதிகமதிகமாக பொழுதுபோக்கிலேயே ஈடுபாடு கொள்கிறது. இறுதியில் அதுவே தங்கள் வாழ்வின் மாபெரும் குறிக்கோளென்று கருதுகிற நிலைக்கு வந்துவிடுகின்றார்கள். சோம் பேரித்தனமான சிற்றின்பங்களில் ஈடுபடுகிற பழக்க வழக்கங்கள் உருவாகின்றன. அதனால் அவர்கள் உறுதியான கிறிஸ்தவர்களாக மாற முடியாத நிலை ஏற்படுகிறது.
சத்தியத்தின் தூணாகவும் இருப்பிடமாகவும் திகழ வேண்டிய திருச்சபையின் கூட சுயநல சிற்றின்ப ஆசையை ஊக்குவிப்பதாக தெரிகிறது. ஆவிக்குரிய நோக்கங்களுக்காக பணம் திரட்டும் போது அநேக சபைகள் என்ன வழிமுறைகளை கையாள்கின்றன? கடைவீதிகளுக்குச் செல்வது, இரவு விருந்துகள் வைப்பது, ஆடம்பர கண்காட்சிகள் நடத்துவது, குலுக்குச் சீட்டு பரிசு திட்டங்கள் போடுவது போன்ற திட்டங்களை கையாள்கின்றனர். தேவனை ஆராதிப்பதற்கென நியமிக்கப்பட்டுள்ள இடமானது பெரும்பாலும் புசித்தல், குடித்தல், வாங்குதல், விற்றல், களியாட்டங்களில் ஈடுபடுதல் போன்றவற்றால் தீட்டுப்படுகிறது. தேவனுடைய வீட்டின் மேல் இருக்க வேண்டிய மரியாதையும் அவருடைய ஆராதனையில் காணப்பட வேண்டிய பயபக்தியும் வாலிபரின் இருதயங்களில் குறைந்து போகின்றன. சுயக்கட்டுப்பாட்டிற்கான வேலிகள் பலவீனமடைகின்றன.
சுயநலமும் அடங்கா ஆசையும் விளம்பர ஆசையும் வசீகரிக்கின்றன. அவற்றில் ஈடுபடும் போது அவை வலுப்பெறுகின்றன. சிற்றின்பத்தையும் பொழுதுபோக்கையும் நாடிச் செல்வது நகரங்களில் அதிகம் காணப்படுகிறது. தங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய உதவி செய்வதாக நினைத்து ஏமாற்றமடைகின்றனர். அந்த தவறைச் சரி செய்வதற்குள் காலம் பிந்திவிடுகிறது. தவறுகளை உணர்கின்றனர். இன்றைய நகரங்கள் சோதோம் கொமோரா பட்டணங்களைப் போல வேகமாக மாறி வருகின்றன. அதிகபட்ச விடுமுறை நாட்கள் சோம்பலை ஊக்குவிக்கின்றன. திரையரங்கம் செல்லுதல், குதிரை பந்தயங்களில் பங்கு பெறுதல், சூதாட்டத்தில் ஈடுபடுதல், மதுபான மருந்துதல், களியாட்டத்தில் ஈடுபடுதல் போன்ற பரபரப்பான கேளிக்கைகள் ஒவ்வொரு இச்சையுணர்வையும் தீவிர செயல்பாட்டிற்கு தூண்டுகின்றன. இந்த பரிச்சயமான போக்கு வாலிபர்களை அலைபோல அடித்துச் செல்கிறது. பொழுதுபோக்குவதற்கென்று பொழுதுபோக்கை விரும்புகிறவர்கள் வெள்ளத்தனையான பாவத் தூண்டல்களுக்கு மதகுகளை திறந்துவிடுகிறார்கள். கூட்டத்தோடு கும்மாளமடிக்கவும் சிந்திக்காமல் ஆட்டம் போடவும் செல்கிறார்கள். சிற்றின்பப் பிரியர்களோடு பழகுவது மதிமயக்குகிற தாக்கத்தை உண்டாக்குகிறது. வகை வகையான சிற்றின்பத் தோய்வில் ஈடுபடும் நிலைக்கு ஆளாகிறார்கள். இறுதியில் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான ஆசையையும் திறனையும் இழந்து போகிறார்கள். அவர்களது ஆவிக்குரிய வாஞ்சைகள் உறைந்து போகின்றன. ஆவிக்குரிய வாழ்க்கை இருண்டு விடுகிறது. ஆத்துமாவின் உயரிய மனத்திறன்கள் அனைத்தும் ஆவிக்குரிய உலகோடு மனிதனை இணைக்கிற அனைத்தும் சீர்கெடுகின்றன.
சிலர் தங்கள் மதியினத்தை உணர்ந்து மனம் திரும்புவது உண்மைதான். தேவன் அவர்களை மன்னிக்கலாம். ஆனால் தங்கள் சொந்த ஆத்துமாக்களை புண்படுத்தி ஆயுட்கால பாதிப்பை தங்களுக்கு ஏற்படுத்திவிட்டார்கள். எது சரி எது தவறு என்பதை பகுத்தறியும்படி எப்போதும் கூறாகவும் விழிப்போடும் பாதுகாக்க வேண்டிய பகுத்தறிவாற்றல் பெருமளவில் அளிக்கப்பட்டுவிட்டது. பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டும் குரலை விரைவாக புரிந்து கொள்ளவும் அல்லது சாத்தானுடைய உபாய தந்திரங்களை பகுத்தறியவும் முடியாது. ஆபத்து நாளில் பெரும்பாலும் சோதனையில் விழுந்து தேவனை விட்டு விலகிச் செல்ல நடத்தப்படுகிறார்கள். சிற்றின்பப் பிரியர்களாக வாழ்ந்ததின் முடிவானது இந்த உலகிலும் இனிவரும் உலகிலும் அழிவுக்கேதுவாகிறது.
மனித ஆத்துமாவில் வாழ்வாசாவா விளையாட்டை நடத்த கவலைகள், ஐசுவரியம், சிற்றின்பங்கள் போன்ற அனைத்தையும் சாத்தான் பயன்படுத்துகிறான். உலகத்திலும் உலகத்திலுள்ளவை களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்திலுள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகளல்ல, அவைகள் உலகத்தினாலுண்டானவைகள் என்று எச்சரிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாம் யோவான் 2:15-16.
திறந்த புத்தகம் போல மனிதரின் இதயங்களை வாசிக்கிறவர் உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லவுகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். லூக்கா 21:34. பரிசுத்த ஆவியானவர் துணையோடு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஐசுவரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரைக் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6:9-10. நிலத்தை ஆயத்தப்படுத்துதல்.
விதைப்பதற்கேற்ற பலன்கள் நிலத்தைச் சார்ந்தே இருப்பதாக விதைப்பவனின் உவமை முழுவதிலும் கிறிஸ்து எடுத்து காட்டுகிறார்.
எல்லா நிலங்களிலும் விதைத்தவனும் விதையும் ஒன்றுதான். இதன் மூலம் அவர் நமக்கு போதிப்பது என்னவென்றால், தேவ வார்த்தையானது நம் இதயங்களிலும் ஜீவியங்களிலும் அதன் வேலையைச் செய்ய தவறினால் அதற்கான காரணத்தை நம்மிடம்தான் பார்க்க வேண்டும். ஆனால் பலன்கள் நமது கையில் இல்லை. நம்மை நாமே மாற்ற இயலாது என்பது உண்மை. ஆனாலும் தெரிந்து கொள்ளும் உரிமை நமக்குள்ளது. நாம் எப்படி மாற விரும்புகிறோம் என்பது நம் கையில் உள்ளது. வழியருகே விழுந்தாலும், கற்பாறையில் விழுந்தாலும், முள்ளுள்ள நிலத்தில் விழுந்தாலும் வார்த்தையை கேட்கிறவர்கள் அந்த நிலையிலேயே இருக்க வேண்டியதில்லை. உலகப்பிரகாரமான காரியங்களில் மனிதரை மயக்கிப் பிடித்திருக்கும் பிடியை தகர்த்து அழியாத பொக்கிஷத்தின் மேல் ஆசையை உண்டாக்க தேவ ஆவியானவர் எப்போதும் முயன்று வருகிறார். ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்பதால்தான் தேவ வார்த்தையில் கவனமில்லாதவர்களாக அல்லது அதை புறக்கணிக்கிறவர்களாக மனிதர்கள் மாறுகிறார்கள். நல்ல விதை வேர் விடுவதை தடுப்பதற்கும் தீய வளர்ச்சிகள் அதன் வளர்ச்சியை தடுக்கிற தீமை முளைப்பதற்கும் காரணமான இதயக் கடினத்திற்கு அவர்களே பொறுப்பாளிகள்.
இதயத் தோட்டத்தை பண்படுத்தப்பட வேண்டும். பாவத்தியிலிருந்து முற்றிலும் மனந்திரும்புவதன் மூலம் நிலத்தை உடைக்க வேண்டும். சாத்தானிய விஷச்செடிகளை வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். முச்செடிகள் ஆக்கிரமித்துள்ள நிலத்தை சீர்படுத்த கடும் பிரயாசம் அவசியம். அதுபோலவே இயேசுவின் நாமத்தினாலும் பெலத்தினாலும் ஊக்கமாக முயல்வதால் மட்டுமே சுபாவ இதயத்தின் தீயத்தன்மைகளை மேற்கொள்ளப்பட முடியும். கர்த்தர் தமது தீர்க்கதரிசியின் வாயிலாக, நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று நமக்கு கட்டளையிடுகிறார். எரேமியா 4:3, ஓசியா 10:12. இந்த வேலையை நம்மிலே செய்து முடிக்க அவர் வாஞ்சையாக இருக்கிறார். அதற்காக அவரோடு ஒத்துழைக்க நம்மிடம் கேட்கிறார்.
விதைப்பவர்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது, அதாவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும்படி இதயங்களை ஆயத்தம் பண்ணுவதாகும். ஊழியம் செய்கிறவர்கள் பிரசங்கம் செய்ய அதிக நேரம் செலவு நேரம் சில மனமிட்டு பேச நேரம் செலவிடுவதில்லை. காணாமற்போன ஆத்துமாக்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம். கிறிஸ்துவைப் போல் பரிவுள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் அணுகி நித்திய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட மேலான விஷயங்களில் ஆர்வத்தை தூண்ட வேண்டும். அவர்களுடைய இதயங்கள் இறுகிப்போன வழித்தடங்கள் போல இருக்கலாம். அவர்களுக்கு இரட்சகரை அறிவிப்பது தேவையற்ற முயற்சி போல் தோன்றலாம். தர்க்க ரீதியாக சாதிக்க தவறினாலும், வாக்குவாதம் செய்து நம்பச் செய்ய தவறினாலும், தனிப்பட்ட விதத்தில் ஊழியம் செய்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படச் செய்யும் போது கல்லான இதயத்தை அது மிருதுவாக்கலாம். அதனால் சத்தியத்தின் விதை வேர்விடலாம்.
விதையானது முட்களால் நெருக்கப்படாமலும் ஆழமற்ற மண்ணில் வாடாமலும் இருக்க விதைப்பவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பத்திலேயே அதன் அடிப்படை நியதிகளை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் தியாக பலியால் இரட்சிக்கப்படுவது மட்டும் போதாது, கிறிஸ்துவைப் போல ஜீவிக்கிறவராகவும் அவருடைய குணத்தை பெற்றவராகவும் மாற வேண்டுமென அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சுபாவ சிந்தைகளை வெறுத்து பாரங்களைச் சுமக்க ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தர வேண்டும். சுயத்தை வெறுத்து அவரை பின்பற்றி நல்ல போர்ச்சேவகர்களாக கஷ்டத்தை அனுபவித்து கிறிஸ்துவிற்காக பணிபுரிவதன் ஆசீர்வாதத்தை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவருடைய அன்பில் நம்பிக்கை வைத்து தங்கள் கவலைகளையெல்லாம் அவர்மேல் வைக்க கற்றுக்கொள்ளட்டும். அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதிலுள்ள ஆனந்தத்தை ருசி பார்க்கட்டும். காணாமற் போனவர்கள் மேல் அன்பும் அக்கறையும் இருந்தால் சுயம் மறைந்து போகும். இவ்வுலகத்தின் இன்பங்கள் மக்களை மயக்குகிற தன் ஆற்றலையும் தன் பாரங்களால் நம்பிக்கை இழக்கச் செய்கிற ஆற்றலையும் இழக்கும். சத்தியமாகிய ஏற்குழு தன் வேலையைச் செய்யும். தரிசு நிலத்தை அது உடைக்கும். அது முட்களின் மேல் பகுதியை மட்டும் நறுக்காமல் அவற்றை வேரோடு பிடுங்கும். நல்ல நிலத்தில்
விதைப்பவன் ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்க மாட்டான். நல்ல நிலத்தில் விழுந்த விதையைக் குறித்து இரட்சகர் சொன்னார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தைக் கேட்கிறவனும் உணருகிறவனுமாயிருந்து 100 60 30 பலன் தருவான். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தைக் கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். லூக்கா 8:15. உண்மையும் நன்மையும் என்று ஓமை கூறுவது பாவமில்லாத இருதயத்தை அல்ல, ஏனெனில் காணாமற் போனவர்களுக்கே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. நீதிமான்களையல்ல பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று கிறிஸ்து சொன்னார். மார்க் 2:17. பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலுக்கு இணங்குகிறவன் உண்மையான இருதயமுள்ளவன். அவன் தன் குற்றத்தை அறிக்கையிடுகிறான். தேவனுடைய இரக்கமும் அன்பும் தனக்கு தேவை என்பதை உணர்கிறான். சத்தியத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டுமென்று அவனுக்கு மெய்யான வாஞ்சை இருக்கும். நன்மையான இதயமென்பது விசுவாசிக்கிற இதயமாகும். தேவ வார்த்தையை விசுவாசிக்கிற இதயமாகும். விசுவாசமில்லாமல் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவரென்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6.
இவனே வசனத்தைக் கேட்டு உணர்கிறவன். கிறிஸ்துவின் நாட்களில் வாழ்ந்த பரிசேயர்கள் காணக்கூடாதபடி கண்களை மூடினார்கள், கேட்கக்கூடாதபடி செவிகளை அடைத்தார்கள். அதனால் அவர்களுடைய இதயங்களில் சத்தியம் சேரவில்லை. அவர்கள் வேண்டுமென்றே அறியாமையிலிருந்ததாலும் தங்களை தாங்களே குருடாக்கியதாலும் தேவதண்டனைக்கு ஆளானார்கள். ஆனால் கிறிஸ்து தம் சீடர்களிடம் இருதயங்களை திறந்து வைத்து போதனைகளை கேட்கவும் விசுவாசிக்கவும் போதித்தார். அவர்கள் கண்களால் கண்டு காதுகளால் கேட்டு விசுவாசித்தபடியால் அவர்களை ஆசீர்வதித்தார். நல்ல நிலத்தைப் போன்றவர்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:13. வேததாகமத்தை தங்களிடம் பேசுகிற தேவனுடைய குரலாக ஏற்றுக்கொள்பவரே உண்மையான மாணவர். தேவ வார்த்தை ஜீவனுள்ளதாக இருப்பது நிமித்தம் அதை வாசிக்கும்போது நடுங்குகிறார். அதை ஏற்றுக்கொள்ளும்படி தன்னுடைய இதயத்தையும் சிந்தையையும் திறந்து வைக்கிறார். இதுபோல வார்த்தையை கேட்கிறவர்களாயிருந்த கொர்நேலியுவும் அவன் நண்பர்களும் அப்போஸ்தலனாகிய பேதுருவிடம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றார்கள். அப்போஸ்தலர் 10:33.
அறிவுக்கூர்மையைப் பொறுத்து ஒருவர் சத்தியத்தை அறிந்து கூறுவதில்லை. மெய்யான நோக்கத்தையும் முழு ஆர்வத்தையும் தேவனைச் சார்ந்திருக்கும் விசுவாசத்தையும் பொறுத்தே அறிந்து கொள்கிறார். தாழ்மையான இதயத்தோடு தேவ வழி நடத்து தலை தேடுபவர்களிடம் தேவதூதர்கள் வருகிறார்கள். சத்தியத்தின் பொக்கிஷங்களை அவர்களுக்கு திறந்து கொடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். நல்ல நிலத்தைப் போன்றவர்கள் வார்த்தையை கேட்டு அதை கை கொள்ளுகிறார்கள். சாத்தான் தன் சகல தீய ஏதுகரங்களுடன் வந்தாலும் அதை எடுத்துச் செல்ல முடிவதில்லை. வார்த்தையை வெறுமனே கேட்பதோ வாசிப்பதோ மட்டும் போதாது. வேதாகமத்திலிருந்து பயனடைய விரும்புகிறவன் சொல்லப்படுகிற சத்தியத்தை தியானிக்க வேண்டும். ஊக்கமாக கவனித்து, ஜபத்தோடு தியானித்து சத்திய வார்த்தைகளின் அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆகமங்களின் ஆவியானவரிடமிருந்து ஆழமாக பருக வேண்டும். உயர்வான பரிசுத்தமான எண்ணங்களால் நம் சிந்தைகளை நிரப்ப தேவன் கட்டளையிடுகிறார். அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் குறித்து நாம் தியானிக்கவும், மகா இரட்சிப்பின் திட்டத்தில் அவருடைய அற்புதமான பணியை நாம் ஆராயவும் வாஞ்சிக்கிறார். அப்போது மேலான பரிசுத்தமான சத்தியங்குறித்து தெளிவின் மேல் தெளிவடைவோம். சுத்த இதயமும் தெளிவான சிந்தையும் வேண்டுமென்கிற நம் வாஞ்சையும் பெருகிக் கொண்டேயிருக்கும். பரிசுத்த சிந்தையெனும் தூய்மையான சூழலில் இருக்கிற ஆத்துமாவானது வேதவாக்கியங்களை ஆராய்வதன் மூலம் தேவனோடு ஐக்கியமுண்டாகி மாற்றமடையும்.
பலன் கொடுக்கிறார்கள். வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் கீழ்ப்படிதலின் நிமித்தம் பலன் கொடுக்கின்றனர். ஆத்துமாவில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற தேவ வார்த்தையானது நற்கிரியைகளில் வெளிப்படும். கிறிஸ்துவிற்கு ஒத்த குணத்தையும் ஜீவியத்தையும் அது உண்டாக்குவதைக் காணலாம். கிறிஸ்து தம்மை பற்றி, உமக்கு பிரியமானதைச் செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னார். சங்கீதம் 40:8. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். யோவான் 5:30. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டுமென்று வேதவாக்கியம் கூறுகிறது. 2 யோவான் 2:6. மனிதனுடைய பரம்பரை குணங்களும் அவன் பழகிக் கொண்ட குணங்களும் வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களும் பெரும்பாலும் தேவார்த்தைக்கு முரணானவையாக இருக்கின்றன. ஆனால் நல்ல நிலம் போன்றவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்போது அதன் நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். அவனுடைய பழக்க வழக்கங்களும் நடவடிக்கைகளும்
தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தப்படுகின்றன. நித்திய தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிடும்போது அழிவுள்ள தவறு செய்யக்கூடிய மனிதனின் கற்பனைகள் ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொள்கிறான். முழு இதயத்தோடும் தடுமாற்றமற்ற நோக்கத்தோடும் நித்திய ஜீவனை தேடுகிறான். இழப்பு நேரிட்டாலும், உபத்திரவம் உண்டானாலும், அல்லது மரணமே நேரிட்டாலும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவான்.
அவன் பொறுமையோடே பலன் கொடுக்கிறான். தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்வதால் எவரும் கஷ்டத்திலும் சோதனையிலுமிருந்து விலக்கப்படுவதில்லை. ஆனால் துன்பம் வரும்போது மெய்கிறிஸ்தவன் பதற்றத்திற்கும் அவநம்பிக்கைக்கும் மனச்சோர்வுக்கும் ஆளாக மாட்டான். ஒவ்வொன்றும் இன்னவிதமாக முடியுமென நாம் தெளிவாக காண முடியாது, அல்லது தேவனுடைய வழிநடத்துதல்களின் நோக்கத்தை பகுத்தறிய முடியாது. ஆனாலும் நாம் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய கனிவான இரக்கங்களை நினைவிற்கொண்டு நம் கவலைகளை அவர் மேல் வைக்க வேண்டும். பொறுமையுடன் அவருடைய இரட்சிப்பிற்காக காத்திருக்க வேண்டும். போராட்டத்தின் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கை வலுப்பெறுகிறது. சோதனைகளை சகிக்கும்போது உறுதியான குணமும் விலையேறப்பட்டிக்குரிய கிருபைகளும் உருவாகும். பெரும்பாலும் புயல் மேகங்களுக்கும் இருளுக்கும் மத்தியில்தான் ஆவியின் கனியாகிய விசுவாசமும் சாந்தமும் அன்பும் முதிர்ச்சியடைகின்றன.
பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். யாக்கோபு 5:7. அதுபோலவே கிறிஸ்தவனும் தேவ வார்த்தை தன் வாழ்க்கையில் கனி கொடுக்க பொறுமையோடே காத்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய கிருபைகளுக்காக நாம் ஜெபிக்கும்போது அந்த கனிகளை உருவாக்குகிற சூழ்நிலைகளில் நம்மை வைப்பதை பெரும்பாலும் அந்த ஜெபத்திற்கு பதிலாக தேவன் தருகிறார். ஆனால் அவர் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் குழம்பி திகைக்கிறோம். வளர்ச்சி பருவங்களை கடந்து கனி கொடுக்கிற நிலையை எட்டாமல் எவரும் இந்த கிருபைகளில் வளர்வதில்லை. தேவ வார்த்தையை ஏற்று அதை உறுதியாக பற்றிக் கொண்டு அதன் கட்டுப்பாட்டிற்குள் முற்றிலுமாக நம்மை ஒப்புவிப்பதே நமது பங்கு. அப்பொழுது அதன் நோக்கம் நம்மில் நிறைவேறும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். யோவான் 14:23. அனைத்தையும் தாங்கும் வல்லமையுள்ளவருடன் நமக்கு உயிருள்ள உறவு இருந்தால் உறுதியான பூரண சிந்தையை பெற்றவர்களாக காணப்படுவோம். நம் தெய்வீக ஜீவியத்தில் கிறிஸ்துவினால் ஆட்கொள்ளப்படுவோம். அதன் பிறகும் உலகப்பிரகாரமாக சுயநல வாழ்க்கையை வாழ மாட்டோம். ஏனெனில் கிறிஸ்து நம்மில் ஜீவிப்பார். நம்முடைய சுபாவத்தில் அவருடைய குணம் உருவாக்கப்படும். இவ்விதமாக 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பரிசுத்த ஆவியின் கனிகளை நாம் கொடுப்போம்.